நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். இன்றும் இரண்டு அன்பர்களிடமிருந்து இரண்டு இரண்டு கேள்வி, நான்கு கேள்விகள் வந்திருக்கின்றது. முடிந்தவற்றிற்கு இன்று பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் விடை காண்போம். முதலாவது கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து, நாங்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் செவி மூலமாக, அதை சிந்திக்கின்றோம், அவ்வளவுதான் நான் சென்றிருக்கின்றேன், இன்னும் தெளிதலோ அதன் மூலமாக நிட்ட கூடுதலோ இன்னும் எனக்கு வரவில்லை. இருப்பினும் நாங்கள் இந்த புறவியை, இந்த எங்களுடைய ஆன்மாவினுடைய புறப்புக்களை எப்போது முடிக்கப் போகின்றோம் என்பது என்னுடைய கேள்வி என்று அந்த அன்பர் கேட்டிருக்கின்றார். அதற்குரிய சுருக்கமான பதில், எங்களுடைய வினைகளை நாங்கள் முற்றாக முடித்தால் இந்த புறவிக் கடலை நாங்கள் தாண்டுகின்றோம் என்பது சுருக்கமான பதில். இந்த வினைகளை எங்களுக்கு தருவது இறைவன் என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். இந்த வினைப்படிதான் எங்களுக்கு உடல் தரப்படுகின்றது. ஏனென்றால் இந்த உடலில் இருந்தால்தான் நாங்கள் வினைகளை ஆற்றலாம். வினைகளை ஆற்றுவதால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது? அதில் ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. அந்த அனுபவத்தால் என்ன கிடைக்கின்றது? அறிவுத்திறன் விளங்குகின்றது. இந்த அறிவுத்திறன் ஏன் விளங்க வேண்டும்? நாங்கள் அனாதியிலேயே ஆணவ மலத்துடன் கட்டுண்டிருக்கின்றோம், இருளில் இருக்கின்றோம் என்று படித்திருக்கின்றோம். அதாவது எங்களுடைய அறிவுத்திறன் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஆணவ மலத்தால். ஆகவே இந்த இறைவனின் செயல்பாட்டு திட்டத்தின்படி நாங்கள் இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். அதுக்காகத்தான் எங்களுடைய கணக்கிலிருந்து, சஞ்சித கணக்கிலிருந்து இந்த வினைகளை பிராத்த வினைகளாக உடலை தந்து, அதற்குரிய உலகம் பொருட்கள் எல்லாவற்றையும் தந்து, எங்களை நாங்கள் எங்களுடைய இச்சைப்படி விருப்பு வெறுப்புப்படி அனுபவிக்க விடுகின்றார். அந்த அனுபவம் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களை சந்திக்கின்றோம். அதன் மூலம் நாங்கள் அனுபவம் பெறுகின்றோம். அந்த வினைகள் மூலம் நாங்கள் இன்பத் துன்பங்களை பெறுகின்றோம். அதன் மூலம் அனுபவம் பெறுகின்றோம். அந்த அனுபவத்திலிருந்து அறிவுத்திறன் எடுக்கின்றோம். அந்த அறிவுத்திறன் பெருக பெருக்க பெருக பெருக இந்த ஆணவ மலை இருள் நீங்குகின்றது. அது நீங்கும் முடியும் போது இந்த வினைகளும் முடிக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் எங்களுடைய புறவியை நாங்கள் கடக்கின்றோம் என்பது இந்த அன்பிற்குரிய பதில். பேராசிரியர் இதை ஒரு உவமானம் மூலமாக சொல்வார். நான் எந்த கேள்வி வந்தாலும் உவமானம் தேடுவேன், பேராசிரியர் சொல்லித் தந்தது. இந்த உவமானத்தை அவர் என்ன மாதிரி சொல்கின்றார் என்றால், ஒரு வகுப்பில் நாங்கள் இந்த புரவிக்கடலில் பயணம் செய்கின்றோம், அதை எங்களுடைய பயணத்தை புரவிக்கடல் பயணம் என்று சொல்கின்றார். இந்த பயணத்தின் போது நாங்கள் ஒரு படகில் செல்கின்றோம், ஒரு ஒரு நீரில் என்று தான் அந்த உவமானம் சொல்கின்றது. அந்த படகில் அந்த கடலில் செல்லும் போது அந்த படகு தான் எங்களுடைய மனம் என்றும், அந்த மனத்தில் நாங்கள் பயணிக்கும் போது அந்த அந்த படகை நாங்கள் இரண்டு கம்புகளால் செலுத்துவதை அந்த இரண்டு கம்புகளையும் அவர் புத்தி என்று சொல்கின்றார். புத்தி என்ற கோள் மூலம் நாங்கள் அந்த படகை செலுத்துகின்றோம். அப்படி அந்த படகில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அந்த படகுக்குள் எங்களுக்கு தேவையில்லாத அந்த ஆறு குணங்களும் ஏற்றிச் செல்கின்றோம். அந்த ஆறு குணங்களும் ஆறினை அகற்று என்று சத்குரு கிரியா பாபாஜியின் புத்தகத்தில் பார்த்திருக்கின்றோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று அந்த ஆறு விடயங்களையும் அந்த கப்பலில் ஏற்றிச் செல்கின்றோம். அப்படி போகும் வழிகளில் நாங்கள் ஆணவத்தில் மோதுகின்றோம். அதாவது அந்த கப்பல் கல்லுகளில் மோதுவதை அந்த கல்லை ஆணவம் என்று சொல்கின்றார். அந்த ஆணவத்தில் மோதும் போது நாங்கள் அனுபவப்படுகின்றோம். ஆகவே அந்த அனுபவ நிலையை கடக்கும் போது நாங்கள் அந்த புறவி கடலை கடக்கின்றோம் என்று இந்த உபமானம் மூலம் சைவ சித்தாந்த வகுப்பில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்த முறைப்படியும் கிரியா யோகா முறைப்படியும் பதில் கண்டோம். அதற்கு மேலாக இந்த உவமானத்தை மூலமாக இதை நாங்கள் எங்களுடைய சித்தத்தில் பதிவு செய்து கொள்வோம் என்று இந்த அன்பருக்கு கூறுகின்றேன். இரண்டாவது கேள்வி, இதே அன்பர் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஐயா, உங்களுடைய வகுப்புகளில் நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள், நாங்கள் ஒரு நிலையில் முத்தி பெறுகின்றோம், பதிஞானத்தை அடைகின்றோம். அப்படி அடைந்தவுடன் நாங்கள் கடவுள் எங்களை தன்னை மாதிரி சச்சிதானந்த நிலைக்கு எடுத்து விட்டார் என்பதுதான் இறுதி நிலை. ஆனால் அந்த நிலையை எடுத்தாலும் நாங்கள் இறைவனாக முடியாது என்று மிகவும் குறிப்பு தந்திருக்கின்றீர்கள் ரெண்டு மூன்று வகுப்பில். அதையும் நான் அறிகின்றேன், இறைவனாக முடியாது என்று அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். நாங்கள் இறைவன் மாதிரி ஐந்தொழில்களை செய்து இந்த உலகத்தை நடத்த முடியாது, அந்த நிலை எங்களுக்கு கிடைக்காது, அது இறைவனால் தான் முடியும். எங்களால் நாங்கள் இறை நிலையை அடைந்தாலும் அது எங்களால் செய்ய முடியாதது ஒன்று என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதுவும் விளங்கி இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் கடவுளாக முடியாது, கடவுளாகலாம் உணர்வு நிலையிலும் ஒரு அளவு நிலையிலுமே தவிர, அவருடைய தன் வயத்தனாதல் தானே செயல்படும் நிலைக்கு நாங்கள் போக முடியாது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய கேள்வி இதுதான், நாங்கள் இறைநிலையை அடைந்த பின் அதற்கு பின் இன்னொரு உயிருடன் நாங்கள் கலக்கலாமா? அதாவது இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் இந்த உலகத்தைத்தான் படைத்து காத்து படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அருளல் என்ற நிலையை ஐந்தொழிலைத்தான் செய்ய முடியாவிட்டாலும், நாங்கள் இந்த இறைநிலைக்கு வரும்போது மற்றைய உயிர்களுடன் சேர்ந்து இருக்கலாமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. என்னென்று இந்த கேள்வியை எடுத்தார் என்று தெரியவில்லை. உலகியல் நிலையில் யோசித்து பார்த்தாரா தெரியவில்லை. தான் இப்போது மனைவியுடன் வாழ்கின்றேன் என்றால் இந்த பிறப்பில், ஸோ இந்த மனைவியை எனக்கு பிடித்து கொண்டது என்றால் இது நானாக சிந்தித்து பார்க்கின்றேன். நான் ஒரு நிலையை இறைநிலையை நானும் மனைவியும் அடையும் போது நான் மனைவியுடன் சேர்ந்து அந்த நிலையில் இருக்கலாமா என்பதுக்காக கேட்கின்றாரா எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் உயிருடன் கலக்கலாமா என்பது இந்த என்பருடைய கேள்வி. அதற்கு நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வைத்தே விடை காண வேண்டும். அதாவது சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கின்றது, உயிரின் குணத்தில் ஒன்றாக எல்லா உயிர்களுக்கும் அறியும் தன்மை மட்டுமே உண்டு, அந்த உயிர்களுக்கு அறிவிக்கும் தன்மை இல்லை என்று திட்டவட்டமாக சொல்கின்றது. இந்த அறியும் தன்மையில் இருப்பதுதான் உயிர்களே தவிர அதை அந்த உயிர்களால் எந்த நிலையிலும் அறிவிக்க முடியாது. அந்த அறிவிப்பை தருபவன் இறைவன். ஆகவே அதை வைத்து இதற்கு நாங்கள் சுலபமாக விடைய கொடுக்கலாம் இந்த அன்பருக்கு. ஏனென்றால் நாங்கள் இறைநிலையை அடைந்தாலும் நாங்கள் அறியும் உயிர்களாகத்தான் இருக்கின்றோமே தவிர அறிவிக்கும் உயிர்களாக மாற முடியாது. ஏனென்றால் அது இறைவனுடைய குணத்தில் ஒன்று, அவற்றை நாங்கள் அடைய முடியாது என்பது இந்த அன்பருக்குரிய பதில். ஆனால் இதை எதை வைத்து கேட்டார் என்பது எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் முடிந்தளவு இந்த முறையில் இதற்கு பல பதிலை கொடுக்கின்றோம். அடுத்த அன்பருடைய கேள்வியை பார்ப்போம். அது மூன்றாவது கேள்வியாக இன்று அமைகின்றது. அது என்னவென்றால், சைவ சித்தாந்த முறைப்படி நான் விளக்கம் கேட்கின்றேன் ஐயா, ஆன்மாவை ஏன் எளிதாக அறிய முடியாது என்பது என்னுடைய கேள்வி. அதாவது ஆன்மா என்பது இந்த உடலுக்குள் இருக்கும் நாங்கள், நான் என்பது ஆன்மா. ஆனால் இந்த ஆன்மாவை எளிதாக காண முடியாது, அறிய முடியாது என்று கேட்கவில்லை, எளிதாக காண முடியாது என்று இந்த அன்பர் கேட்கின்றார். ஏன் அதை காண முடியாது என்றால், அவர் கண்களால் பார்க்க முடியாது என்ற முறையில் கேட்கின்றாரா, அல்லது என்ன மாதிரியாக அதை காண முடியாத நிலை, ஏன் அது மிகவும் அரிதாக இருக்கின்றது என்று கேட்கின்றார். அதற்கும் சைவ சித்தாந்தம் முழுமையாக இந்த விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அதாவது பதி, பசு, பாசம் என்பதுதான் அடிப்படை கருத்து. ஆகவே இந்த பதி, பசு, பாசம் என்றதில் நாங்கள் பசுவாக இருக்கின்றோம், ஆன்மாவாக. இந்த ஆன்ம நிலையில் நாங்கள் இருக்கும்போது ஒரு பக்கம் பாசம் இருக்கின்றது, மற்ற பக்கம் பதி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பதியப்போல் ஒரு உயிர் பொருள் என்பதும் ஒரு நிலை. பாசத்தை போல் நாங்கள் சடப்பொருள் இல்லை. இருப்பினும் எங்களுடைய பசுவானது பாசத்தை தான் எப்பவும் நாடி இருக்கும். அதுக்கு ஒரு உபமானம் சொல்லுவார் பேராசிரியர், ஒரு மேசையில் உங்களுக்கு உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது, அதில் அற்புதமான தேக சுகத்திற்குரிய நல்ல சத்துள்ள உணவுகளும் இருக்கின்றது, ஒரு கரையில் பிட்சா இருக்கின்றது என்றார். எந்த ஆன்மா போனாலும் முதல் பிட்சாவைத்தான் விரும்பும், அதற்கு பிறகுதான் அந்த சத்துள்ள உணவுகளை பார்க்கும் என்று ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவார். அதாவது நாங்கள் எப்போவும் எந்த பொருள் உலகத்தில் இருக்கும் எங்களுக்கு வேண்டாத விடயத்தைத்தான் எங்களுடைய உயிர் போய் சேருமே தவிர இறைவனை உடனடியாக சேராது. அன்றில் நாங்கள் அந்த நிலைக்கு வரும் வரை, உயிரை பற்றி, இறைவனை பற்றி அறியும் வரை உயிர் இறைவன் பக்கம் நாடுவது இல்லை, மாயை பக்கம்தான் உயிர் நாட்டம் இருக்கும் என்பதை சொல்லுவார். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி என்னவென்றால், இந்த ஆன்மாவை ஏன் காணுதல் அரிது என்ற முறையில் நாங்கள் இந்த காணுதல் என்று அவர் கேட்ட கேள்வியை வைத்து பார்ப்போமாக இருந்தால், பாசப்பொருட்கள், உலகப் பொருட்களை எங்களுக்கு காண்பது எளிது. ஏனென்றால் அது எங்களை விட்டு வேறாக இருக்கின்றது, அதை நாங்கள் பார்க்கலாம், காணலாம், ஆனால் அதில் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது பாசநிலை, பாசத்து பொருட்கள், பசுப்பொருட்களாகிய ஆன்மாக்களுக்கு வந்தால் எங்களை நாங்களே காண்பது அரிது. ஏனென்றால் எங்களுடன் இறைவன் ஒன்றாக இருக்கின்றான், அதை நாங்கள் உணரவில்லையே தவிர இருக்கின்றான். ஆகவே நாங்கள் இறைவனை காண்பது எவ்வளவு அரிதோ, அதே போல் எங்களுடைய ஆன்மாவை காண்பதும் அரிது. அதை காணுவதற்கு வேண்டிய வழியே இந்த அன்பர் கேட்கவில்லை. அப்படி கேட்பாராக இருந்தால் அந்த வழி எங்களுக்கு திருவருளால் தான் கிடைக்கப்பெறும். திருவருள் இருந்தால்தான் இறைவனை காணலாம் போல. அந்த திருவருளின் உதவியுடன் தான் எங்களுடைய ஆன்மாவை காணலாம். அந்த வழியில் எங்களுக்கு கிடைத்தது தான் இந்த கிரியா யோகம். இந்த கிரியா யோக சாதனையில் நாங்கள் மேலே சென்று அதன் இறுதி நிலையை அடையும் போது எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் காணலாம் என்பதுதான் பாபாஜியின் கிரியா யோகம். உணர்வு நிலையில் முதல் எடுத்து இறுதியில் அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த நிலை என்ன என்று கிரியா யோகத்தில் சொல்வதென்றால் அஸ்ட்ரல் ட்ராவல். அஸ்ட்ரல் ட்ராவல் என்று சொல்வது என்னவென்றால், நாங்கள் குண்டலினி சக்தியை மேலே உயர்த்தி 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 எங்களுடைய கபாலத்திற்கு மேலாக ஆன்மாவை ஒளியால் கொண்டு போகலாம். பின்னர் அதை உள்ளே கொண்டு வரலாம். அது இறுதி நிலையில் கிடைக்கும் ஒரு சித்தி. அப்படி ஆன்ம ட்ராவல், அஸ்ட்ரல் ட்ராவல் நாங்கள் அடையும் போது இந்த கிரியா யோகா சாதனையின் மூலம் நாங்கள் ஆன்மாவை வழியார் கொண்டு போய் உள்ளுக்குள் கொண்டு வரும் நிலைகளை அடையும் போது இந்த ஆன்மாவை, இந்த உடலை, எல்லாவற்றையும் நாங்கள் பிரித்து காணக்கூடிய நிலையில் இருப்போம் என்பது இதற்குரிய சிறிய விளக்கம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இன்று அந்த முறையில் பதிலை காண்போம். அவருடைய அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. இது திரும்ப திரும்ப வரும் கேள்விதான். அதற்கு திரும்ப திரும்ப பதில் கண்டு கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் அவர் இரண்டாவது கேள்வியாக போட்ட கேள்வி என்னவென்றால், பொறிகளை ஏன் அடக்க முடியவில்லை, எப்படி அடக்கலாம்? இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். இதை இந்த முறை வேறு ஒரு கோணத்தில் பார்த்து விடுவோம். ஏனென்றால் பழைய சத்சங்கங்களில் இதற்கு இரண்டு மூன்று தடவை விடை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சிந்தித்தேன். இன்று காலை இதை மேலும் என்னவாக விளக்கி நண்பர்களின் கேள்வியை குறைக்கலாம் என்று இந்த கேள்வியை இதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றால், கொஞ்சம் ஆழமாக உள்நோக்கி சிந்திக்க வேண்டும். இந்த பொறிகளை எங்களுக்கு தந்தவன் யார்? பரம்பொருள் இறைவன். ஏன் தந்தான்? எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு இந்த உடலுடன் இந்த பொறிகள் என்று சொல்லிய கருவிகளை பூட்டி இந்த உடலை தந்தான். ஆகவே தந்தவன் அவன், அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றோம் தானே? தந்தவன் இறைவன். ஏன் தந்தான் என்றதுக்கும் காரியத்தையும் ஒத்துக்கொள்ளுகின்றோம், எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கென்று. அப்ப இந்த பொறிகளில் இருந்து எப்படி நாங்கள் விலகலாம், இந்த பொறிகளை எப்படி வெல்லலாம் என்றால், இதை தந்தவனை பற்றி நாங்கள் சிறிது சிந்திக்க வேண்டும். இதை தந்தவன் இறைவன். எங்களுக்கோ வழி தெரியவில்லை இந்த பொறிகளை எப்படி வெல்வதென்று. அப்போ எங்கு இந்த வெற்றியை நாங்கள் எடுக்கலாம்? அந்த தந்த இறைவனை நாங்கள் நாட வேண்டும். அதை நாடுவதுதான் எங்களுடைய சத்குரு மூலம் கிரியா யோகமாக இருக்கலாம், அல்லது நேரடியாக இறைவனை நாடலாம். ஆனால் இறைவனை நாட வேண்டும். இறைவனை நாடினால் அவர் எப்படி எங்களுக்கு உதவி செய்கின்றார்? தந்த பொறிகளை அவர் இல்லை, உனக்கு இந்த பொறிகளை நீ அடக்க என்று சொல்லுவாரா? முடியாது. ஏன்? அவர் அந்த பொறிகளை தந்ததற்குரிய காரணம், எங்களுடைய வினைகளை நாங்கள் இந்த உடலில் அனுபவிக்க வேண்டும். ஆகவே இதற்கு இரண்டு பதில் உண்டு. இந்த வினைகள் கழியும் போது இந்த பொறி அடக்கம் முற்றாக நீங்கிவிடும். அதை விட அந்த நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டுமென்றால் யாருடைய உதவி தேவை? பரம்பொருளின் உதவி தேவை. அந்த உதவிக்கு என்ன பெயர்? சைவ சித்தாந்தத்தில் திருவருள். ஆகவே எங்களுடைய பொறிகளை அடக்குவதற்குரிய மூலஸ்தானம் என்று சொல்லலாம். ஒரு வகையில் என்னுடைய சொல் முறையில் அந்த மூலம் என்னவென்றால் திருவருளை பெறுதல். ஆகவேதான் இந்த சைவ சித்தாந்த இந்த அடிப்படை கருத்துக்கள், இதன் மூலமாக எங்களுடைய அறிவு திறனை கூட்டி கடவுளை உணர முயல்கின்றோம். அந்த முயற்சியில் நாங்கள் அந்த திருவருளை உணரத் தொடங்குகின்றோம். இந்த திருவருள் கிடைக்கும் போது எங்களுடைய அறிவு திறன் கூடுகின்றது. அது எங்களுடைய உடல் மூலம் நாங்கள் இந்த பொறிகள் மூலம் ஆற்றும் செயல்களில் இருந்து அனுபவத்தை பெற்று அந்த அறிவு திறனை கூட்டுகின்றோம். அதை கூட்டிக் கொண்டு போகும்போது திருவருள் கூடிக்கொண்டு வருகின்றது. அந்த திருவருள் முழுமையாக கூடும் போது எங்களுடைய பொறிகளிலிருந்து நாங்கள் விலக்கலாம், விலத்தலாம் என்பது இன்னொரு கோணத்தில் இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த நான்கு கேள்விகளும் இன்று வந்திருந்தது. அதற்கு முடிந்த அளவு கிரியா யோகம் சைவ சித்தாந்த அடிப்படைகளிலிருந்து இந்த பதில்களை இன்று கண்டோம். அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட நாலு கேள்விகளுக்கும் சிறந்த பதில் கிடைத்தது. அந்த பதில்களை மிகவும் சுருக்கமாக மீட்டல் செய்வோமாயின், முதலாவது அன்பரின் கேள்விக்கு, எங்களின் வினைகளை நாம் முற்றாக முடித்தல்தான் ரவிக்கடலை நீந்துவதற்கு உருவெல்லாம் என்று சுருக்கமான பதிலாக இருந்தாலும், அதற்கு அறிவுத்திறன் ஆணவமனத்தினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அறிவுத்திறனை பெருக்க பெருக்க ஆடாமரத்திலிருந்து விடுபட்டு நாம் பிரவிப்பனிலிருந்து விடுபடுகின்றோம் என்பதை தான் பதிலாக சிறப்பாக முதலாவது கேள்விக்கு விளக்கப்பட்டது. அடுத்து, நாம் ஒரு நிலையை முத்தி அடைகின்றோம். அப்படி முத்தி நிலை அடைந்தாலும் பிறநிலை அடைய இன்னொரு உயிருடன் சேர்ந்திருக்கலாம் என்ற இரண்டாவது கேள்விக்கும், சைவ சித்தாந்தத்தின்படி முக்கிய கருத்து எல்லா உயிர்களும் அறிவை கொடுக்கலாம், ஆனால் அறிவிக்க முடியாது, இறைவனால் பரம்பொருளனால்தான் அறிவிக்க முடியும் என்று சுருக்கமாக தெளிவான பதில் கிடைத்தது. அடுத்து, ஆன்மாவை ஏன் எளிதாக காண முடியாது என்ற கேள்விக்கும், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தான அதிபது பாசம் அதில் விளக்கப்பட்டது. அத்துடன் பாசப் பொருளை காண்பது எளிது, அது பாச நிலை. எங்களுடன் இறைவன் ஒன்றாக இருக்கின்றான், அதை நாம் காண்பது அரிது. ஆனால் இலியா யோகத்தின் மூலம் அறியலாம் என்பதற்கு இதற்கு சிறப்பான பதிலாக அமைந்தது. இறுதியாக நான்காவது கேள்வி, பொறிகளை ஏன் அடக்க முடியவில்லை? அதற்கு முதலில் நாங்கள் சிந்திக்க வேண்டியது, பொறிகளை தந்தவர் யார்? எங்கள் வினைகளை தந்தது யார்? எங்கள் வினைகளை ஆற்றுவதற்கு இறைவன் தந்த இறைவன் எனவே தந்த பரம்பொருள் தந்த பரம்பொருளை நாட வேண்டும். இந்த வினைகள் கடையும் போது முற்றாக அகன்றுவிடும் என்பது இதற்குரிய பதிலாக அமைந்தது. அப்பொழுது திருவருளை பெறுகின்றோம் என்பதும் தெளிவு பெறுகின்றோம். நன்றி. ஓம் பிரியா பபாய் நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரமணய்யா. முடிந்த அளவு அந்த நான்கு கேள்விகளின் கொடுத்த பதிலை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். மற்றவர்களும் இதை மீண்டும் கேட்கட்டும், அது தெளிவு பெறட்டும். நன்றி சொல்லுவோம் பாபாஜிக்கும் பெரும்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இன்று கார்த்திகேயன் ஐயா எங்களுடன் இணையவில்லை. ஏனென்றால் கும்பகோணத்தில் இருக்கும் ஒரு கோவிலில் குதம்பச்சித்தர் மாயபுரம் மாயவரம் என்று சொல்லிய இடத்தில் இருக்கும் குதம்பச்சித்தருடைய கோயிலில் அவர்களுடைய கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை தொண்டு செய்ய சென்றிருக்கின்றார். முடிந்தளவு அங்கிருந்து கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருந்தார். இருப்பினும் இப்போது தகவல் தந்திருக்கின்றார் டெக்ஸ்ட் மூலம், எனக்கு கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றேன், மன்னிக்க வேண்டி கேட்டிருக்கின்றார். அதை நான் எடுத்து அவருக்கு தன் அவருடைய தொண்டை சிறப்பாக செய்யும்படி பதில் அனுப்பியிருக்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக இப்போது நாங்கள்